டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்வீ.
ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தே சட்டம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
ஊக்கத்துடனே ஓர் முகமா வாக்குத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படிக்கு கிருபை செய்வீ.
ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு ஏவே சட்டம். ஜெபமே ஜீவன்,
துதிகளின் மத்தியிலே வாசம் அணுகிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, இந்த அருமையான கால வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ராஜாவை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த 11 மாதங்களாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டின இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக, எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்த நன்மைகளுக்காக உமை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜா உமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த மாதத்திலே நாங்கள் பெற்ற நன்மைகளையும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர்தாமே எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இக்கட்டான நேரங்களிலே உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களுக்கு தந்த ஆலோசனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல விசுவாசிகளான உதவி கரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கடந்த நாட்களிலே எங்கள் குடும்பங்களிலே நீர் கொடுத்த புதிய குழந்தை செல்வங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த குழந்தை செல்வங்களை வளர்த்தெடுக்க பெற்றோருக்கு தேவையான ஞானத்தையும் பலனையும் கிருபையையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தந்த பல புதிய வாய்ப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நீர் நடத்தி வந்த புதிய பாதைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பழைய பாதைகளை நீர் தடுத்து நிறுத்தி புதிய இடங்களுக்கு நேராக எங்களை திருப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த பரிசுத்தமான சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்ற வளர்ச்சிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களையே எங்களுக்கு காட்டி உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி வழிநடத்தினீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் அரையாண்டு தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற அருமையான பள்ளி பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே அவர்கள் தேவையான நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் தாரும். படிப்பதற்கேற்ற சூழ்நிலையை வீட்டிலேயும் விடுதியிலேயும் கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் தாரும். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் செலவு செய்கிற ஒவ்வொரு மணித்துளியும் அவர்களுக்கு பயனுள்ளதாய் அமைய கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்தல்லும். இந்த நாட்களிலேயும் வேலைக்காக, குடும்ப வாழ்க்கை நிமித்தமாக வெளிநாடு செல்ல முயற்சி எடுக்கிற எங்கள் அருமையான வானொலி நேயர்கள் ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஒவ்வொரு எட்டிலேயும் ஆண்டவரே, ஒவ்வொரு நிலைமையிலேயும் நீர் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். யாராவது தடைப்பட்ட நிலைமையிலே ஏன் எனக்கு இந்த நிலை என்று சொல்லி கவலையோடு இருப்பார்கள் என்று சொன்னால், கர்த்தர் எல்லாவற்றிற்கும் மேலே ஆளுகை செய்கிறீர். எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நீர் நேர்த்தியாய் செய்வீர் என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் கிருபை செய்தலும். இன்னமும் வேலை செய்கிற இடத்திலே பிரச்சனைகளோடு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மேல் அதிகாரிகள் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற துக்கத்தோடு இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நெருக்கப்படுகிறோமே என்று யோசிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நீரே இந்த நிலைமையிலே அவர்களை வைத்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளவும். இந்த சூழ்நிலையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளவும். அவர்களை நீர் உயர்த்த போகும் மேல் அதிகாரங்களுக்கு அவர்களை தகுதிப்படுத்துகிறீர் என்பதை புரிந்து கொள்ளவும். கர்த்தர் உதவி செய்யும் கிருபை செய்தலும். இன்னும் எங்களுடைய பணிக்கேற்ற ஊதியம் எங்களுக்கு இல்லையே என்ற துக்கத்தோடு கவலையோடு யாராவது இருப்பார்கள் என்றால், கர்த்தர் தாமே ஏற்ற வேளையிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஊதிய உயர்வுகளை கொடுத்து அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசு பணியிலே முக்கியமான பொறுப்புகளிலே இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் சேஷமாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும். தங்களை சுற்றி வந்து பேசுகிற ஒவ்வொருவரும் எந்த காரணத்தினாலே எந்த வார்த்தையை சொல்கிறார்கள் என்ற அவர்கள் இருதயத்தை புரிந்து கொள்ளும் ஞானத்தை கர்த்தர் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தானியேலின் ஞானத்தை தாரும் ஐயா, யோசேப்பின் ஞானத்தை தாரும். உம்முடைய சித்தத்தை அந்த இடத்திலே சிறப்பாய் செய்ய கர்த்தர் உதவி செய்யும் கிருபை செய்யும். எங்களுடைய தேசத்தின் தலைவர்கள் அத்தனை பேரையும் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பணி செய்கிறோம் என்ற உணர்வோடு உண்மையும் உத்தமமாய் பணி செய்ய நீரே கிருபையை தாரும். மருத்துவ பணி செய்கிற டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, அன்றுவரே லேப் டெக்னீஷியன்ஸ்க்காக, இன்னும் டெக்னிக்கல் சைட்ல வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான உண்மையான மனதுருக்கத்தையும் சேவை மனப்பான்மையும் கொடுத்து தாங்கள் செய்கிற பணி கர்த்தருக்கு செய்கிற பணி என்ற உணர்வோடு பணி செய்ய நேரே உதவி செய்யும் கிருபை செய்யும். இந்த நாட்களிலேயும் எங்கள் வியாபாரம் நலிந்து செல்கிறதே, குறைந்து கொண்டு போகிறதே என்று சொல்லி துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே இந்த சூழ்நிலையிலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஞானத்தையும் வழிநடத்தலையும் தந்தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். விஞ்ஞானத்தின் முன்னேற்றத்தினாலே கடந்த நாட்களிலே சிறப்பாக இருந்த தொழில் நுட்பங்கள் குறைந்து போவதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அப்படிப்பட்ட பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை கர்த்தர் திறந்து கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க கேட்கிறோம். அன்றுவரே இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். பேர் பேராய் நீர் ஆசீர்வதித்தலும். அவர்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிற இந்த புதிய ஆண்டு உமக்குள்ளே இன்னும் அதிகமாய் வளரும் ஆண்டாயிருக்கவும், இன்னும் அதிகமான உம்முடைய சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளும் ஆண்டாயிருக்க கர்த்தர் கிருபை செய்யும். அதே போல திருமண நாட்களை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்தித்தரலும். இவருடைய குடும்ப வாழ்க்கை அவர்களை சுற்றி இருக்கிற பலருக்கு ஒரு சாட்சியான குடும்ப வாழ்க்கையாய் அமைய கர்த்தர் தாமே உதவி செய்யும் கிருபை செய்யும். இந்த நாளிலேயும் நாங்கள் ஒருமனப்பட்டு பல்வேறு இடங்களிலிருந்து ஜெபித்த இந்த எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 8:2 முதல் சிந்திக்க போகிறோம். 7 எக்காலங்கள் ஊதப்படுதலை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். பூமியின் மீது நியாய தீர்ப்பு வர ஆயத்தமாக இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட வேளையில் பூமியின் மீது வரப்போகின்ற நியாய தீர்ப்பு என்னும் புயலுக்கு முன் காணப்படுகின்ற அமைதியாகும். காற்று அடிக்கும், மழை பெய்யும், இடியும் மின்னலும் உண்டாகும். திடீரென இவைகள் அனைத்தும் நின்று மிகுந்த அமைதி காணப்படும். பின்பு புயல் வீசும். இவ்விதமாகவே மகா உபத்திரவமும் இந்த பூமியிலே உண்டாகும். வெளிப்படுத்தின விசேஷம் 8:2 முதல் 11:11 வரையிலேயும் எக்காலம் ஊதப்படுவதின் மூலமாக இது நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. பலிபீடத்தண்டிலே தூப வர்க்கத்துடன் ஒரு தேவதூதனை பார்க்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 8:2. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த 7 தூதர்களும் ஒரு குறிப்பிட்ட விசேஷித்த குழுவாக நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். காபிரியல் தூதனும் இந்த குழுவிலே இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நிற்கிற தூதன். யோவான் ஸ்நானகனின் பிறப்பை சகரியாவிடம் அறிவிக்கும் பொழுது அவன் என்ன சொன்னான்? லூக்கா 1:19 பாருங்கள். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன் என்று கூறுகிறான். சேராபீன்களும் தேவனுக்கு முன்பாக நிற்கின்றவைகள். இதைத்தான் ஏசாயா 6:1-2 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். என்றாலும் இந்த ஏழு தூதர்களும் சேராபீன்களினின்று வேறுபட்டதாக தெரிகின்றது. ஏனென்றால் இவைகளுடைய பணியும் சேவையும் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. ஏழு எக்காலங்கள் என்பது இஸ்ரவேலர்களுக்கு விசேஷித்த அர்த்தமுடையதாகும். இதனை நாம் தவற விட்டுவிடக்கூடாது. இது மிகவும் முக்கியமானது. இங்கு நாம் பழைய ஏற்பாட்டை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். எண்ணாகம புத்தகத்திலே தேவன் மோசேயிடம் இரண்டு எக்காலங்களை செய்யும்படி கூறியிருக்கின்றார். இரண்டு என்பது சாட்சிகளை குறிக்கின்ற எண். இரண்டு சாட்சிகளின் வார்த்தைகளினாலே ஒரு காரியம் உறுதி செய்யப்படும் என்று ஆண்டவர் பல சந்தர்ப்பங்களிலே கூறியிருக்கிறார். இந்த இரண்டு எக்காலங்களும் வனாந்தர பிரயாணத்திலே இரண்டு விதங்களிலே உபயோகிக்கப்பட்டது. ஜனங்களை கூடிவரச் செய்யவும், வனாந்தர பிரயாணத்திலே அவர்கள் தங்கள் பிரயாணத்தை துவங்கவும் இது உபயோகிக்கப்பட்டது. எண்ணாமம் 10:2 பாருங்கள். சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக இரண்டு வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளித்தகட்டால் செய்யப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்திற்குள் பிரவேசித்த பின்பு எக்காலங்கள் வேறு இரண்டு காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. எண்ணாமும் 10:9-10 இதை நாம் பார்க்கலாம். வாசிக்கிறேன். எண்ணாமும் 10:9-10 உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தோனியாய் முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது பூரிகைகளை ஊத வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபகக்குறியாயிருக்கும். நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்றார். வனாந்தர யாத்திரையில் பிரபுக்களை கூடிவரச் செய்ய ஒரு எக்காலம் மாத்திரம் ஊதப்பட்டது. பாருங்கள் எண்ணாமும் 10:4 ஒன்றை மாத்திரம் ஊதினால் இஸ்ரவேலில் 1000 தலைவராகிய பிரபுக்கள் உன்னிடத்தில் கூடி வரக்கடவர்கள். ஒரு எக்காலம் என்பது பவுல் 1 கொரிந்தியர் 15 கூறப்படுவது போல கடைசி எக்காலமாகும். இஸ்ரவேல் ஜனங்களில் குறிப்பிட்ட சிலரை அழைக்க இந்த எக்காலம் ஊதப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15:51-52 1 கொரிந்தியர் 15:51-52 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும்போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். சிலர் 1 கொரிந்தியர் 15 குறிப்பிடுகின்ற கடைசி எக்காலத்தை வெளிப்படுத்தின விசேஷத்தின் 7 எக்காலம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இவ்விதமாக கூறுவதற்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை. 1 தெசலோனிக்கேயர் 4:16 பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று பவுல் கூறுகிறார். ஆரவாரத்தோடே என்பது ஆண்டவராகிய இயேசுவின் சத்தம். பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் என்பதும் அவருடைய சத்தம். ஏனென்றால் அவருடைய சத்தம் பிரதான தூதனின் சத்தம் போல இருக்கிறது என்பதை இது தெரிவிக்கிறது. தேவ எக்காலம் என்பதும் தேவனுடைய சத்தத்தையே குறிக்கிறது. அவருடைய சத்தம் எக்காலத்தின் துணியைப் போல இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 1:10 யோவான் எக்கால சத்தம் போன்ற பெரிய சத்தத்தை கேட்டு திரும்பி பார்க்கும்போது கிறிஸ்துவின் மகிமையான காட்சியை காண்கிறார். மகிமையான கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களை இந்த பூமியிலிருந்து அழைத்துக் கொள்வார். பவுல் கடைசி காலத்தை குறித்து சொல்லும்பொழுது கடைசி காலம் துணிக்கும்பொழுது மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று கூறுகிறார். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை கூறுகிறார். இதுவே இயேசு கிறிஸ்து சபைக்கு கொடுக்கிற கடைசி அழைப்பு. எனவே இது கடைசி எக்காலம் என்று கூறப்படுகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஒரு எக்காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலிருந்து பிரபுக்களை மாத்திரம் அழைப்பதற்காக ஊதப்பட்டது. ஒரு எக்காலம் ஊதப்படும் பொழுது வனாந்திர யாத்திரையில் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் எந்தவிதமான அசைவும் காணப்படவில்லை. என்ற போதிலும் வனாந்தர பிரயாணத்திலே எக்காலம் பெரும் தொனியாய் முழக்கப்படும் பொழுது இஸ்ரவேலர்கள் பிரயாணப்பட வேண்டும். இஸ்ரவேல் கோத்திரத்தார் மூன்று மூன்று கோத்திரங்கள் அடங்கிய நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தார்கள். ஒவ்வொரு பிரிவினரும் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் நான்கு திசைகளிலும் தங்கியிருந்தார்கள். இதனைத் தவிர ஆசரிப்பு கூடாரத்தின் பொருட்களை சுமந்து சென்ற கோகாத், கெர்சோன், மெராரி என்ற மூன்று லேவி குடும்பத்தார் இருந்தார்கள். நான்கும் மூன்றும் சேர்ந்து ஏழு. இஸ்ரவேலர்கள் புறப்பட ஏழு முறை எக்காலம் ஊதப்பட வேண்டும். முதலாவது எக்காலம் ஊதப்படும் பொழுது கோகாத்தியர் சுமந்து செல்ல உடன்படிக்கை பெட்டி புறப்பட்டது. பின்பு யூதா கோத்தரத்தார் தங்களது கொடியை பிடித்துக் கொண்டு தங்கள் குழுவை சேர்ந்த மற்ற இரண்டு கோத்தரத்தாருடன் பயணப்பட ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு மனிதனும் தனது இடம் இன்னது என்பதை அறிந்து அதிலே தங்கியிருந்தான். இஸ்ரவேலர்களின் பாளையத்திலே எந்தவிதமான ஒழுங்கீனமும் காணப்படவில்லை. சபையிலே ஒவ்வொன்றும் ஒழுக்கமும் கிரமமுமாக செய்யப்பட வேண்டும் என்று பவுலும் கூறியிருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமுமாக செய்ய எதிர்பார்க்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் அதிலே ஒரு ஒழுங்கும் ஒரு கிரமமும் இருக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் வனாந்திர பிரயாணத்திலே காணப்பட்டது போன்று சபையிலே காணப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஏழு எக்காலங்களும் இஸ்ரவேல் ஜனங்களை பலஸ்தீனாவிற்குள்ளே அழைத்துச் செல்லும் வல்லமையுடையது. இந்த ஏழு எக்காலங்களும் இஸ்ரவேல் ஜனங்களை தங்கள் தேசத்திற்குள் கூட்டிச் சேர்க்கும். இதுவும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலே ஆகும். இஸ்ரவேலர்கள் வனாந்திர யாத்திரையிலே எக்காலம் ஊதப்படும் பொழுது பிரயாணப்பட்டது போல மகா உபத்திரவ காலத்தில் எக்காலங்கள் ஊதப்படும் பொழுது இஸ்ரவேலர் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருவார்கள். ஏழாவது எக்காலம் ஊதப்பட்ட பின்பு வெளிப்படுத்தின சேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே கர்த்தரின் பாதுகாப்பில் காணப்படும் விசேஷித்த பொருளாக இஸ்ரவேல் குறிப்பிடப்படுகிறது. எக்காலங்களை பற்றி தெளிவாக புரிந்து கொள்வது கடைசி எக்காலத்திற்கும் வெளிப்படுத்தின விசேஷம் கூறுகின்ற ஏழு எக்காலங்களுக்கும் இடையிலான வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள உதவும். எக்காலம் ஊதப்படும் பொழுது எரிகோவின் மதில்கள் இடிந்து விழுந்தது போன்று மகா உபத்திரவத்திலே தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றவர்கள் இடிந்து நொறுங்கி போவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது தனக்கும் தேவனுக்கும் விரோதமாக எழும்பியவர்களை அழித்துவிட்டு இந்த பூமியிலே தனது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் தேவனின் வெற்றியை குறிக்கின்ற புத்தகமாகும். இந்த புத்தகத்தின் முடிவிலே அல்லேலூயா பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் பரலோகத்திற்கு செல்லும்பொழுது நாமும் அந்த பாடலை பாடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பாருங்கள். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதன் என்பது கிறிஸ்து அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சபைக்காக பரிந்து பேசுகிறவராக இப்பொழுது இல்லை. இப்பொழுது அவருடைய கையில் ஏழு முத்திரைகளை உடைய புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இடம்பெறப்போவதாக குறிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பொறுப்பானவர் இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இல்லை. தனது சபையோடும் கூட பரலோகத்தில் இருக்கிறார். இப்பொழுது அவர் பரிந்து பேசுகிறவராக அல்ல, நியாயாதிபதியாயிருக்கிறார். தனது கரத்திலே ஏழு முத்திரையிடப்பட்ட புத்தகத்தை உடையவராக சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறார். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது வேறொரு தூதனாகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தூதன் என்று கூறுவதில்லை. பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து முன்பு தூதனாக தோன்றிய போதிலும் திரும்பவுமாக அவர் தூதனாக தோன்றப்போவதில்லை. கிறிஸ்து தனது மகிமையான சரீரத்துடனேயே காணப்படுவார். ஒரு நாளில் நாமும் அவரை கிறிஸ்துவின் மகிமையிலேயே காணப்போகிறோம். இது எத்தனை சந்தோஷமான ஒரு காரியம் இல்லையா? பொற்பீடம் என்பது ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகின்ற இடம். பொன்னாலாகிய பீடத்திற்கு முன்னே கிறிஸ்து பரிந்து பேசுகிறவராக நிற்கவில்லை. இப்பொழுது கிறிஸ்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஜெபத்தை குறிப்பதாக தூபவர்க்கம் கூறப்பட்டுள்ளது. அது ஒரு ஜெபமே ஆகும். தாவீது சங்கீதம் 141:2 வசனத்திலே, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவுது என்று கூறியிருக்கிறார். தூபவர்க்கம் கிறிஸ்து என்னும் நாமத்தின் மகிமையையும் அவரது பணியையும் ஜெபத்திலே குறிப்பதாயிருக்கிறது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் என்று நாம் வாசிக்கிறோம். நம் ஜெபம் அலங்காரமான வார்த்தைகளினாலே அல்ல, உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கும் பொழுது மாத்திரமே கேட்கப்படுகிறது. தூபவர்க்கம் இந்த தூதனின் கைகளில் கொடுக்கப்படுகிறது. இயேசுவானவருக்கு தான் ஜெபிக்கும் போது எதுவும் தேவைப்படவில்லை. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 8:4 வசனம் பாருங்கள். அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. வெளிப்படுத்தின விசேஷம் 8:5 வசனம் பாருங்கள். பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. இஸ்ரவேலின் பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இரக்கத்துடன் பிரவேசிக்கும் பொழுது தன்னோடு தூப கலசத்தையும் எடுத்துச் செல்வான். இங்கே அந்த சடங்கு தலைகீழாக மாறுகிறது. ஏனென்றால் பரலோகத்திலிருந்து தூப கலசம் பூமிக்கு நேராக கவிழ்த்து வீசப்படுகிறது. வேறு வார்த்தைகளை சொல்ல வேண்டுமென்றால், மேல் நோக்கி ஜபமாகிய தூபவர்க்கம் சென்றது, இப்பொழுது பதில் கடந்து வருகிறது. பூமியில் இயேசு கிறிஸ்து தங்களுடைய பாவத்தின் நியாய தீர்ப்புக்காக தண்டனையை ஏற்று மறித்ததை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இப்பொழுது தங்களுடைய பாவத்திற்குரிய நியாய தீர்ப்பை அனுபவிப்பார்கள். மகா உபத்திரவ காலம் வருகிறதாயிருக்கிறது. இடி முழக்கங்களும் என்று இந்த வசனத்திலே நாம் பார்ப்பது தேவனுடைய நியாய தீர்ப்பாகிய புயல் நெருங்கி வருவதை குறிக்கிறது. சத்தங்களும் என்பது தேவனுடைய ஞானமான வழிநடத்துதல் இது என்பதை வெளிப்படுத்துகிறது. இயற்கை சக்தியானது ஒரு நோக்கமற்று செயல்படவில்லை என்பதையும் இது தெரிவிக்கிறது. தேவனே எல்லாவற்றையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அடுத்ததாக மின்னல்களும் என்பது இடி முழக்கத்தை தொடர்ந்து வருகிறதாயிருக்கிறது. இது இயற்கையின் வரிசை கிரமத்திற்கு எதிரானது அல்ல. நாம் இடி முழக்கத்தை கேட்கும் முன்னர் மின்னல் வருவதை பார்த்திருப்போம். ஏனென்றால் ஒலியின் வேகத்தை விட ஒளியின் வேகம் அதிகமானது. உண்மையில் இடி முழக்கமே முதலாவது வருகிறது. ஆனால் நாம் மின்னலை பார்க்கின்ற வரை இடி முழக்கத்தை கேட்பதில்லை. அடுத்ததாக பூமி அதிர்ச்சியை குறித்து வாசிக்கிறோம். இது மகா உபத்திரவ காலத்தில் பூமியின் மீது வரும் நியாய தீர்ப்பின் மீது வைக்கப்படும் மிக அதிகமான அழுத்தத்திற்கு பூமி தருகின்ற பதிலாக இருக்கிறது. பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 8:6 வசனம். அப்பொழுது 7 எக்காலங்களையுடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். இது ஒரு அமைதியான நேரம். அரை மணி நேர அமைதி முடிந்துவிட்டது. பரிசுத்தவான்களின் ஜபம் கேட்கப்பட்டுவிட்டது. எக்காலம் ஊதும்படியாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டுவிட்டது. தூதர்கள் ஆயத்தமாகிவிட்டார்கள். எக்காலங்கள் ஊதப்படும் போது தேவ கோபாக்கினை தேவனுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் மேல் வரும். எக்காலங்கள் ஊதப்படுவது எவ்விதமான அடையாளத்தையும் இரகசியத்தையும் தெரிவிக்கவில்லை. கொள்ளை நோய் என்பது கொள்ளை நோய்தான். அதனை விடுத்து இதற்கு ஏதேனும் அடையாளத்தை கூறுவது தவறானதாகும். பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 8:7 வசனம். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல் மழையும் அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிற்று. பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இது தேவனிடத்திலிருந்து வருகின்ற நேரடி நியாய தீர்ப்பு. தேவனின் நியாய தீர்ப்பு தாவரங்களின் மீது புல்லிலிருந்து பெரும் விருட்சங்கள் வரை ஏற்படுகின்றது. எல்லா விதமான தாவரங்களும் முதலாவது பாதிக்கப்படுகிறது. மூன்றில் ஒரு பகுதி மாத்திரமே பாதிக்கப்பட்டாலும் அது பூமியின் மீது பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. பகைவனை எரித்து போட வேண்டும் என்பதே தேவன் உபயோகிக்கின்ற ஆயுதம். இந்த பூமியை நியாயம் தீர்க்க முதலாவது தேவன் ஜலப்பிரளயத்தை ஏற்படுத்தினார். ஞாபகம் இருக்கிறதா? இப்பொழுது அது அக்னியாக இருக்கிறது. இந்த பூமி அக்னியினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். மலைகளை மூடியிருக்கும் புற்களில் மூன்றில் ஒரு பகுதி அழிந்துவிட்டது. மூன்றில் ஒரு பகுதி என்பது இரண்டில் ஒன்றோ அல்லது நான்கில் ஒன்றோ அல்ல, மூன்றில் ஒன்றுதான். சிருஷ்டிப்பில் தாவரங்களே முதலாவதாக சிருஷ்டிக்கப்பட்டது. அதுவே முதலாவதாக அழிக்கப்பட போகிறது. ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 11வது வசனத்தின்படி தேவன் பூமியை ஒழுங்குபடுத்தின பின்பு தாவரங்களையே முதலாவதாக சிருஷ்டித்தார். எகிப்தில் 7வது வாதை நேரிட்டது போலவே, அதாவது யாத்ராமும் 9வது அதிகாரம் 18-26 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் அல்லவா, அதேபோல தாவரங்களின் மீது இந்த நியாய தீர்ப்பும் நேரிடும். எகிப்தில் நேரிட்ட வாதைகளும் எக்காலத்தின் நியாய தீர்ப்புகளும் தற்செயலானதல்ல. எகிப்தில் வாதைகள் உண்மையாகவே நேரிட்டது என்பதை யாத்ராம புத்தகத்தின் மூலமாக ஒவ்வொரு விசுவாசியும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் கூறுகிற வாதைகளும் நேரிடும். எகிப்து தேசத்தில் கல்மழை வந்தபோது அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது என்று வாசிக்கிறோம். எகிப்து தேசத்தின் பயிர் வகைகள் 100% அழிக்கப்பட்டு போயிற்று. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கின்ற அந்த அழிவு பூமியிலே மூன்றில் ஒரு பகுதியிலே இருக்கப் போகிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய நியாய தீர்ப்பு நிச்சயமானது, உறுதியானது. ஆனால் நாம் இருக்கும் கிருபையின் நாட்களிலே இன்றும் அவருடைய அன்பை அறிந்து ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக முடியும். எப்படி? அவரை விசுவாசிப்பதன் மூலமாக. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவரை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகள் என்ற தொடர்புக்குள்ளே கடந்து வருவோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். கடைசி காலங்களிலே நீர் எவ்வாறு செயல்பட போகிறீர் என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆவலோடு ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியை கேட்கிற உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருளும் ஐயா. இந்த நாட்களிலேயே விசுவாசத்திற்குள்ளே கடந்து வந்த ஒவ்வொருவரையும் இந்த நியாய தீர்ப்பெல்லாம் ஏற்படும் முன்னதாகவே நீர் ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப் போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த காலங்களிலேயும் உம்முடைய அன்பை குறித்தும் உம்முடைய கோபத்தை குறித்தும் கேள்விப்படுகிற ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலேயே உம்முடைய அன்பை ஏற்றுக்கொண்டு உமக்கு தங்கள் இருதயத்திலே பரிபூர்ண இடம் கொடுக்க நீரே துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவர்கள் சந்தேகங்களை நீர் நிவர்த்தி செய்யும் ஐயா. உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள தேவரீர் உதவி செய்யும். எப்படியாவது உம்முடைய ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்ய வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. லூக்கா 1:13. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. லூக்கா 1:13.